بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، كل محدثة بدعة، كل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி, அதுவும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அப்படி நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்றுவிடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் அமலு அமானத்துன். நமக்கு இந்த உலகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய வேலைகள், அப்போ ஒவ்வொரு வேலையாட்களும் தொழிலாளர்களும் அவர்கள் இந்த அமானிதம் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை அமானிதங்களை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் இந்த உரை அமைய இருக்கிறது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், குறிப்பாக இங்கே வளைகுடாவுக்கு வந்திருக்கக்கூடிய நாம் 99 விழுக்காடு மக்கள் வேலையாட்களாக, ஒவ்வொரு கம்பெனியின் கீழ் வேலை செய்யக்கூடியவர்களாக, ஒவ்வொரு நிறுவனத்தின் கீழ் வேலை செய்யக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய இந்த வேலையினுடைய பொறுப்புகளை மிகச் சரியாக செய்கிறோமா, அல்லது சரியாக செய்யாமல் நம் எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்புகளுக்கு பாடுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டு மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை அடையப் போகிறோமா என்பதைத்தான் இந்த நேரத்திலே உரசி பார்க்குமாறு, அரபி மொழி அல்லாத எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் எல்லா பள்ளிகளிலும் இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழ் உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி அவுகாப்புடைய அமைச்சகத்தில் சார்பாக படிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப காரணம் என்ன ஒன்று சொன்னால், தொழிலாளர்களாக வேலையாட்களாக நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர், சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து விட்டு வந்திருக்கக்கூடிய நாம் இங்கே பல்வேறு விதமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். வந்ததன் நோக்கம் என்ன? ஹலாலான சம்பாத்தியம். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுவது போல, யாய் உள்ளதீன ஆமனு குழுமின் தையிபாத்தி மாறதற்கும், இறை விசுவாசிகளை உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து நல்லவற்றை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நல்லதையே சாப்பிட வேண்டும், ஹலாலானதே சாப்பிட வேண்டும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அனுமதித்ததே சாப்பிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த வளைகுடாவிற்கு நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். அதே போல இன்னும் ஏராளமான நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல நமது நாட்டிலும் கூட, ஏனென்று சொன்னால் இந்த செய்திகள் நம் ஊரில் உள்ளவர்கள் பார்க்கக்கூடும் என்ற அடிப்படையில் அவர்களையும் லேசாக இணைத்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் உள்ளவர்களுடைய பெரும்பாலான மக்கள் வேலை பார்க்கக்கூடியவர்களாக, அரசு துறை சார்ந்த வேலைகளோ அல்லது தனியார் துறை சார்ந்த நிறுவனங்களிலோ வேலை பார்க்கக்கூடியவர்களாக பெரும்பாலான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி இருக்கக்கூடிய அந்த வேலை பார்க்கக்கூடிய நாம்
அந்த வேலையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு அந்த அமானிதம் இருக்கிறதே, அந்த அமானிதத்தை சரியாக முறையில் பேணுகிறோமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் திருவரை குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, சூரத்துல் அஹ்சாபுடைய கடைசி பகுதியில் சொல்லுகின்ற பொழுது, இன்ன அரதுனல் அமானத்தால சமாவாத்தி வல்லார்லி வல் ஜிபால் ஃபபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்ஸான். மிகப்பெரிய ஒரு செய்தி அல்லாஹ் இந்த அமானிதம் குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கின்ற பொழுது, நாம் வானம் பூமி இரண்டு இடத்திலேயும் நாம் இந்த அமானிதத்தை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அமானிதம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், அமானிதம் என்பது பேணப்பட வேண்டும், வாக்குறுதி என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே உங்களுக்கு எதுவெல்லாம் அமானிதமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறதோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் பூமிக்கும் வானத்திற்கும் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், கேட்கிறான். ஆனால் அதனுடைய பார தூரத்தை விளங்கிய அந்த வானம் பூமி இரண்டுமே மறுத்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனுடைய கணப்பரிமாணங்கள் தெரிந்தது, ஆனால் ஹமலகள் இன்சான் மனுஷன் வந்து லேசா ஒரு பொதியை வந்து ஒரு மனிதன் ஒரு பஞ்சு மூட்டையை தூக்குற மாதிரி லேசா சுமந்துக்கிட்டான். ஆனா இன்னஹுக்கான வருமன் ஜஹூலா, அவன் வலிகட்டவனாக அரியாசனமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், எதையுமே ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து கேர் பண்றதில்லை. இதை மனிதனுடைய இயல்பு. இந்த திருமறை குரானை கூட அல்லாஹ் என்ன சொல்றான், இதை ஒரு மலையில இறக்கி வச்சோம்னு சொன்னா மலை சுக்கு நூறா போயிடும் அப்படிங்கிறான். ஆனா நம்மி மீது இறங்கி இருக்கிறது, நமக்கு ஓதப்படுகிறது, நாம் ஓதி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நேரம் என்ன இல்லை, நம்முடைய உடம்புகள் வந்து அதிர்வுக்க ஆகலாகிற, நம்முடைய மேடிகள் எல்லாம் மெய் சிலிர்க்கவில்லை, நம்முடைய உள்ளம் வந்து நடுங்கவில்லை. காரணம் என்ன, அதனுடைய பொருளை புரியவில்லை. ஆனால் அதற்கு புரிந்துவிடும், மலையின் மீது இறக்கி வைத்தால் புரிந்துவிடும். அடுத்த வினாடியே அடுத்த சில நொடிகளிலேயே அது சுப்புநூறாக போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி திருக்குறளை பார்த்தோம், சூரத்து ஹஸ்ரிலே. ஆக இதனுடைய வெயிட்ட புரிய வைக்கிறான். அமானிதம் என்பது பாடுபடுத்தக்கூடாது. நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்று சொன்னார், ஒரு வேலையில போய் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அது எந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை தாண்டி நீங்கள் எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது. அங்கே நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பொறுப்புகளை மிக சரியான முறையில் பேண வேண்டும் என்பன போன்ற ஒழுங்குகளை இஸ்லாமுக்கு சொல்லித் தருகிறது. அடுத்தவர்கள் குஃபலாக்கள் என்று சொல்லக்கூடிய கஃபீல்கள், முதலாளிகள், அவர்களை பற்றி பேசவில்லை, அது ஒரு தனி தலைப்பாக பேச வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்காக வேண்டி நான் தவறு செய்வன் என்பது பரிகாரம் அல்ல, அப்படி என்றைக்குமே இஸ்லாம் சொல்லவில்லை. அதனால் அவர்களை பத்தி பேசலையே அப்படி சொல்லி என்ன வேண்டாம், அது ஒரு நேரம் வரும்போது அதை பற்றி நாம் பேசுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் வேலை பார்க்கக்கூடிய நாம் மிக சரியான முறையில் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சரியான முறையில் செய்கிறோமா? என ஹலாலை தேடி வந்திருக்கிறோம், வேறு ஒருமே காரணம் அல்ல. நம்முடைய இந்திய நாட்டிலே தாராளமான முறையிலே ஹராமான முறையிலே எத்தனையோ தொழில்கள் உண்டு, செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த ஹராமான தொழில்கள் வேண்டாம், ஹராமான சம்பாத்தியங்கள் வேண்டாம், ஹம்ப ஹராமான முறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் வேலை பார்க்க வேண்டாம் என்று வந்திருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு இங்கே வந்த பிறகு நம்மை நாமே மாற்றிக்கொண்டு எத்தனையோ விதமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்களாக, நல்ல வேலைகள் செய்யக்கூடியவர்களாக, உண்மையான முறையில் எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்பை மிக சரியான முறையில் செய்யக்கூடியவர்கள் வந்து எத்தனை பேர்கள் இருக்காக அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். காரணம் என்று சொன்னால், 8 மணி நேரங்கள் சில கம்பெனிகளில் வேலை உண்டு, சில கம்பெனிகளில் கூட குறைய வேலை உண்டு. வீடுகளுக்கு வேலை பார்க்க வந்தால் அவர்கள் பணியாளர்களாகவோ ஓட்டுநர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்று சொல்லி 24 மணி நேரம் வீட்டில் இருக்க வேண்டும் என்று படிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் ஒரு ஆள் உள்ள வரணும். அப்ப இதை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் வருவது சரியில்லை. அப்ப இதை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வந்து அவரவர்களுடைய அந்த துறையிலே அவரவர்களுடைய அந்த என்னது அந்த வேலையாட்களாக நாம் வந்து பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நேரங்களில் நாம் அமானிதம் பெற வேண்டும், அமானிதம் பாதுகாக்கப்படும். நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாங்க வீட்டிலேயே, நீ இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை மீறி அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடாது. கம்பெனியில் நமக்கு 8 மணி நேரம் இதுதான் வேலை என்று சொன்னால் அதை மீறி பார்க்கக்கூடாது. இன்றைக்கு என்ன நடக்கிறது, கம்பெனிகளிலே 8 மணி நேரங்கள் வேலை கொடுத்தால் கம்பெனி வேலைகள் போக சொந்த வேலைகள் இன்றைக்கு ஸ்மார்ட் போன் வந்துவிட்டு அந்த போனிலே ஏகப்பட்ட நேரங்களை துளைத்துக் கொண்டிருக்கிறோமே எல்லோரும். அதில் விதிவிலக்கு என்று சொன்னால் சிலர்களை விட அவர்கள் விட்டேறலாம். சில நிறுவனங்களிலே அவர்களுக்கு தடை போடப்பட்டிருக்கும், உங்களுடைய மொபைல் போன்களுக்கு இங்கே வேலை கிடையாது, கொண்டு வரக்கூடாது என்று தடை போட்டுப்பட்டிருந்தால் அவங்க கொண்டு போக மாட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் அதை கொண்டு போகிறார்களோ அந்த கொண்டு போய் அங்கே போய் அந்த மொபைல் உபயோகிக்கும் போது நமக்கு அனுமதி உண்டா என்று சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிக்கிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சர்வசாதாரணமா தெரியுது. ஆனால் நாம் அப்படி வந்து மொபைல் யூஸ் பண்ணுவதையோ அல்லது பல மணி நேரங்கள் நாம் வந்து மொபைல்ல பேசிக்கிட்டு இருப்பதையோ, அது இன்னைக்கு வாட்ஸ்அப் கால் ஃப்ரீக்கான ஆயிடுச்சு. பல மணி நேரங்கள் காதில் வைத்ததை எடுக்கவே மாட்டாங்க, அப்படியே காதில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காலையில் கம்பெனியில் போனதுல இருந்து நினைச்சு உன்னுடைய தூக்க நேரம் இருக்கிறது 8 மணி நேரம் 10 மணி நேரம், அந்த நேரத்தை இப்படி வீணடிக்க விரும்புவோமா? அப்போ ஒரு கம்பெனியில் போய் சேர்ந்து விட்டு 8 மணி நேரங்கள் நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் என்று பணிக்கப்பட்ட பிறகு எனக்கு வேலை இல்லை என்ற காரணத்தினால் வேறு வேலை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஏன்னா இஸ்லாம் வந்து சும்மா சொல்லலைங்க, சாதாரணமா தெரியுது நமக்கு இந்த தவறுகளை பத்தி, சாதாரணம் என்ன சரி செய்கிறோம், அந்த போன் என்ன சரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த பொறுப்புதாரிகள் முதலாளிகள் அதை பார்த்தால் நமக்கு விரும்புவாங்களாத நாம் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது, நாம் வந்து ஃப்ரீயா உட்கார்ந்து தெரிஞ்சுன்னு சொன்னா நமக்கு வேலை படுவோம், இன்னும் கொஞ்சம் கூப்பிட்டுவாங்க. அப்ப வேலை இருப்பது போல காட்டிக்கொள்வது, நம்முடைய அந்த இதர வேலைகளையும் பார்த்துக் கொள்வது, இது கம்பெனி அலுவலகத்தில் உட்கார்ந்து பணிபுரியவர்கள் செய்யக்கூடிய பல பிழைகள். தன்னுடைய சொந்த வேலைகளை கூட என்ன செய்வாங்க, ஆபீஸ் அலுவலகத்துடைய கம்ப்யூட்டர்ல பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் அனுமதி வாங்கணுமானா வாங்கணும், யாருடையது? உங்களுக்குள்ளதல்ல, நீங்கள் எதற்கு வேண்டாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி உங்களுக்கு 19 எந்த ஒரு நிறுவனமும் கொடுப்பதில்லை. ஆனால் நீங்க சர்வசாதாரணம் என்ன செய்யறோம் சொன்னா, அந்த கம்பெனியுடைய பொருள்களை சர்வசாதாரணமா பயன்படுத்துகிறோம். அங்கே உள்ள பேனாவை பயன்படுத்துவதா இருந்தா கூட நம்முடைய சொந்த தேவைக்கு அங்கே யோசிக்க வேண்டும். காரணம் என்ன, அது எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பின் இருக்குன்னா கூட அந்த பின் எதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு பேப்பர் கொடுக்கப்பட்டிருந்தா அந்த பேப்பர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சொந்த உபயோகத்திற்கா? நீங்க சொந்த உபயோகத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேறு. ஆனால் இன்னைக்கு இதை யாரும் பார்க்கல, அது வாட்ட சாதாரணமா அந்த பேப்பர் எடுக்க வேண்டியது, கிறுக்க வேண்டியது, கிளிக்க வேண்டியது, தூக்கி எறிய வேண்டியது, அந்த பேப்பர் தேவைப்பட்டா கொண்டு வர வேண்டியது, ரூமு கொண்டு வர வேண்டியது, யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது. யாராவது கேட்டா கூட வந்து இதெல்லாம் வந்து கட்டுக்கட்டா வருது, இல்லை நீ எடுத்துட்டு போல் சொல்லி ஏதோ அவருடைய வீட்டு பொருள் மாதிரி எடுத்து கொடுக்க சர்வ சாதாரணமா? அப்ப இங்க வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, அவர் கொடுத்த அந்த வேலையுடைய அந்த பொறுப்புகளை அந்த கம்பெனிகளுக்கு தெரியாமல் அவர் வந்து கடுமையாக என்ன செய்யறார், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருள்களை தவறான முறையில் என்ன செய்யறார், பயன்படுத்துகிறார். அப்ப இதுக்கெல்லாம் ஒன்னொன்னு அனுமதி கேட்டா தருவாங்களா அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை அங்கே பார்ப்பதற்காக வேண்டி கம்பெனிக்கு உங்களை ஊர்ல இருந்து கூப்பிடல, என்னையும் கூப்பிடல, எதற்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க? கம்பெனியுடைய வேலை எதுவும் அதை செய்யறதுக்காக கூப்பிட்டாங்க. கம்பெனியில என்னென்ன வேலைகள் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை செய்வது மட்டும்தான், இதை அங்க செய்ய முடியலையா, அங்க அமர்ந்திருக்க வேண்டியதுதான். அந்த கம்பெனி நேரத்தில் இன்னைக்கு பாருங்க, ஸ்கூல்ல போய் இருந்துட்டு 1-2 போனா கூட என்ன செய்யணும், அனுமதி கேட்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அங்க கட்டுக்கோப்பு இருக்கு. ஆனா அலுவலகத்தை நமக்கு அது இல்ல, அது ஃப்ரீ கொடுத்துறாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லி, 1-2 போங்க. போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அங்க மணிக்கணக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறான். சில கம்பெனிகள் தொழுகைக்கு அனுமதி இருக்கிறது, இன்னும் பல கம்பெனிகளும் தொழுகைக்கு மறுக்கிறாங்க. மறுத்தது காரணம் என்ன தெரியுமா, பாங்க சொன்ன உடனே இவர் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இக்காமல் சொல்ற வரைக்கும் உட்கார்ந்துருப்பான், பேசிக்கிட்டு இருப்பான். 2 போகிற வரைக்கும் பேசிட்டு போறவர்கள் எனக்கு தெரியும். ஆனால் கம்பெனியில் இருந்தவன பாங்க சொல்லிட்டவன ஒரு பெரிய அளவுல போய் முதல்சப்படும் என்று தக்பீர் தஹரியமாவ இமாமோடு சேர்ந்து விடாத ஒரு மாதிரி என்ன செய்வார்னா, கம்பெனியில் இருக்கிறவரு வேகமா பாங்க சொல்லுவன பொருள் போயிட்டு பள்ளிக்குள்ள போறதில்லை, போனா கூட என்ன செய்ய ரைட்டு தூங்க போயிட்டாருன்னு சொல்லி அங்க போய் என்ன நடக்குது, போற வழியில் 4 பேச வேண்டியது, போய் அங்க ஒளிச்சியர் இடத்துல 4 பேச வேண்டியது, அதற்கு பின்னாடி பள்ளிக்குள்ள வர வேண்டியது, தொழுக வேண்டியது, தொழுந்துட்டு போய் நேரம் அப்படியே ஹாயா உட்காந்துட்டு அப்பதான் ஒரு இல்லா தஸ்மீலாம் செய்வார், தஸ்மீகள் பூரா அப்பதான் வரும். அதே மாதிரி வந்து துவாக்கள்லாம் அப்பதான் நிறைய கேட்க வேண்டியது வரும். நைட் நேரம் இருக்கு உனக்கு, நீ டியூட்டி முடிச்சு வந்த பின்னாடி பல ஜமாத் தொழுகையில் இருக்கிறிய, பல நேரம் பள்ளியில் தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அங்க 1/2 ஒரு மணி எடுத்துக்கொள்றோமா? அங்க எடுக்கிறது இல்ல, அங்க துவாக்கள் அதிகப்படுத்துறது இல்ல. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா ஹாயா படுத்து கிடக்குது, படுத்து கிடந்துட்டு போறது. இதையெல்லாம் பார்த்துட்டு பல கம்பெனிகள் ஆப் வச்சுட்டான், தொலை போக கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப திட்டது, தொலை கூட போக விட மாட்டான். செஞ்சது யார் தவறு, நீங்களோ நானோ அதுக்கு நமக்கு முன்னாடி முன்னோடிகளோ யாரோ செய்தது தவறுனால இன்னைக்கு பல கம்பெனிகளில் தொழுவதற்கு கூட அனுமதிக்கல, அல்லது சில வேலை அனுமதித்தால் கடைசி கட்டத்தில் அனுமதிச்சு போய் தொழுதுட்டுவான் அப்படிங்கிற அளவுக்கு உண்டான அனுமதிகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, தவறான முறையில் வந்து நம்முடைய பொறுப்புகளை அங்கே சரியான முறையில் பயன்படுத்தாம தவறான முறையில் பயன்படுத்துகிறோம். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், லா தஹூருல்லாஹ அமானத்துக்கும், உங்களுடைய அமானதங்களை நீங்கள் மோசடி செய்து விட வேண்டாம். நீங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு கேமரா வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உங்களுக்கு கேமரா வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கேமரா உங்களை கண்காணிக்கிற அவசியம் கிடையாது, உங்களை வந்து ஒரு ஃபோர்மேன் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் முஸ்லீம்கள், நீங்கள் மூமின்கள், நீங்கள் வந்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இதற்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னு சொன்னா, அலுவலகங்களில் கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை மிக சரியான முறையில் செய்வோம். அவருக்கு அடுத்து சிலர்களுக்கு அல்ல அருள் புரிந்திருக்கிறான், வாகனங்களை கொடுத்திருக்கிறான், அந்த வாகனங்களும் தவறான முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரியாமல் இருக்கிறோம். எதற்காக சொல்ல சொன்னார்களோ, நான் அறிந்தவரை சில விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வாகனங்கள் நம்ம வந்து பொதுவாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இல்லை, அந்த வாகன பயன்பாட்டை பொறுத்தவரை அது கம்பெனிகளுடைய வேலைகளுக்கு அல்லது கம்பெனிக்கு நீங்கள் வருவது போவதற்கு மட்டும் என்று இருந்தால் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு யாரும் அப்படி கேட்கல. அப்படின்னு நாங்கள் ரெண்டு வண்டி வச்சுட்டாலே ஏன்னா வேற வழி இல்லை. சில கம்பெனிகளை புடுங்கிறான், என்ன செய்யறான், வேலை முடிஞ்ச பின்னாடி நீ கம்பெனியில் போட்டு போயிடணும், வேலைக்கு வரும்பொழுது கம்பெனில இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ் தெரியுது, இது கம்பெனி நேரங்கள் அல்லாத நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இதை இன்னைக்கு மிக சர்வசாதாரணமா என்ன செய்ய பயன்படுத்துகிறோம். அதில் போடக்கூடிய பெட்ரோல்கள், அந்த பெட்ரோல்கள் வந்து கம்பெனியுடைய அந்த வேலைகளுக்கு மட்டுமே அந்த பெட்ரோல் அனுமதி, அப்படித்தான் அங்க அனுமதி. ஆனால் அந்த பெட்ரோல் மூலமாக நாம் நம்முடைய சுய தேவைகள், நம்முடைய நண்பர்களுடைய தேவைகள், எல்லா தேவைகளும் அது மார்க்கம் சார்ந்த தேவைகளாக இருந்தால் கூட தவறு. ஏன்னா அவர் அனுமதிப்பாரா அப்படிங்கிறது ஒரு அனுமதி வந்து என்ன செய்யணும், அவர் கொடுக்கிறது இல்லை என்று சொன்னால் அவருடைய பொருளை தவறான முறையில் பயன்படுத்துவது எந்த வகையிலும் என்ன செய்யல, இஸ்லாம் வந்து நமக்கு அனுமதி கொடுக்கல. ஆக வாகனங்களை பார்த்தால் அப்படி. அதே நேரத்தில் அலுவலக வேலைக்காக வேண்டிய வெளியே செல்கின்ற பொழுது இப்படித்தான் வேலை இருக்கும். இந்த வேலைக்கு போகும்போது அப்படி கிராஸ் வேலை கேட்டால் இப்பொழுது டியூட்டியில் இருக்கிறேன். பலர்கள் வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் இருந்து கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய சிலர்கள் வரை பார்க்கிறோம். தங்களுடைய வேலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது கிராஸ் ஆக தங்களுடைய சொந்த வேலைக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறது. இது வந்து மிகப்பெரிய மோசடி. யாருக்கு மோசடி செய்யறன்னு சொன்னா அவங்க அனுப்பியிருக்கிறாங்க, நீங்க வந்து இங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா இந்த வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினால், அல்லது அவர்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு இறங்கிட்டு நீ வீட்டுக்கு போக சொல்லி என்று அனுப்பினால் அதை தவறான முறையில இன்னொரு ரூட்ல கொண்டு போய் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து போறதற்கு அங்க அனுமதி இல்லை. அப்ப எங்களுடைய தேவைகள் உங்களுடைய தேவைகள் மாசத்துக்கு ரெண்டா, மாசத்துக்கு ஒன்னா அல்லது வருஷத்துக்கு ஒன்னாண்டா, அங்கதான் தேவைகளை நிவர்த்தி செய்யணும். இது எல்லாம் எக்ரிமெண்ட்ல போட்டுட்டு வந்திருக்கிறோம். 24 மணி நேரமும் உங்களுக்காக வேண்டி பணி என்று சொல்லி வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் போட்டு வந்திருக்கிறோம். கம்பெனியுடைய பணிகளுக்கும் அப்படித்தான் என்ன செய்யற எக்ரிமெண்ட் போட்டு சேர்ந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னாடி நம்முடைய சொந்த தேவைகளுக்காக வேண்டி அதை தவறாக பயன்படுத்துவது அவர்களுக்கு செய்யக்கூடிய மோசடி. அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மோசடியை குறித்து மிக கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செஞ்சாங்க. என்ன நடக்க போகிறது, மறுமையில் யார் யார் எப்படி மோசடி செய்தார்கள், அன்னைக்கு இருந்ததை வச்சு சொன்னாங்க. அன்னைக்கு இருந்ததை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளம் காட்டுறாங்க. என்ன அடையாளம் காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன், இதை விட்டு எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் மோசடி செய்வதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். நாளைக்கு மோசடி செஞ்சுட்டு மறுமையில ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மாதிரி வருவான், என்ன மோசடி செஞ்சானோ அதோடு வந்து என்னிடத்தில் நீங்கள் வேண்டுகோள் வைக்காதீர்கள், அந்த இடத்தில் நான் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது, எனவே இந்த செய்தியை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் என்று சொல்லி சிலர்கள் குதிரையை தங்கள் சுமந்தவர்களாக வருவார்கள். குதிரையின் மூலமாக மோசடி செய்தவர்கள், ஒட்டகத்தை சுமந்து வருவார்கள், ஒட்டகத்தின் மூலமாக மோசடி செய்தவர்கள். இப்ப இன்னைக்கு ஒட்டகம் இல்ல குதிரை இல்லைன்னு சொன்னா நமக்கு ஒரு காரை கொடுத்ததா, காரின் மூலமா மோசடி செஞ்சோம்னா அந்த காரை சுமந்துகிட்டு வருவோம். இப்படி என் முன்னால் வந்து நீங்கள் எனக்கு ஏதாவது பரிந்துரை செய்ய என்று சொல்வீர்கள், என்னால் அந்த நேரத்தில் ஒண்ணுமே செய்ய முடியாது, என்னை அந்த நேரத்தில் சக்தி எந்த விதமான இது போன்ற தவறுக்கு நான் பரிந்துரை செய்யக்கூடிய சக்தியை வழங்கப்படவில்லை, எனவே உங்களுக்கு நான் எட்டி வைத்து விட்டேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி எச்சரிக்கை செய்யறாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்ன செய்யாதீங்க, மோசடி செய்தவர்களாக வாழ்ந்து விடாதீர்கள். மோசடி செஞ்சு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா எந்த மோசடிகள் செய்தீர்களோ அதோடு நீங்கள் மறுமையில் வருவீர்கள். அந்த இடத்துல என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்க எதிர்பார்ப்பீங்க, ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது, எனவே இப்பொழுது எத்தி வைத்து விட்டேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த அமானிதம் இருக்கு பாருங்க, இந்த அமானிதம் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடப்படுகின்ற பொழுதுதான் இது போன்ற மோசடிகள் வரும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் அமானத்தை இறக்கி வைத்தான். அப்படி இறங்கும் பொழுது குர்ஆன் இறங்கியது, குர்ஆன் மூலமாக அந்த அமானிதங்களை தெரிந்து கொண்டான். அதே போல சுன்னத் ரிசல்லான வாழ்க்கை மூலமாக அந்த அமானிதத்தை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு இப்படி வாழ்கின்ற பொழுது சிலருடைய உள்ளத்திலிருந்து அந்த அமானிதங்கள் எடுபட்டு விடும். அப்படி எடுபட்டு விடும் பொழுது அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஓமானம் சொல்றாங்க, இது எப்படி எடுபட்டு விடும் தெரியுமா, எனாமுர் ரஜுல் நௌமத்தை, ஒரு மனிதன் தூங்குவான், அமானத்து மின் கல்விஹி அசருஹா மிஸ்ரல் வக்த், அவன் தெரிந்து முதலில் அந்த அமானிய லேச கடும் தப்பு முதல்ல செய்ய, அதாவது முதல்ல வந்து கம்பெனியில சேர்ந்தவன் வீட்டில் சேர்ந்தவனா ரொம்ப பெர்ஃபெக்டா ரொம்ப கவனமா ரொம்ப பயமா இருப்பான். அந்த பயம்லாம் எப்ப தெளிவுன்னு சொன்னா அங்க உள்ள சுற்றுச்சூழலை தெரிஞ்ச உடனே என்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவான். அது காரணம் என்னன்னு சொன்னா இந்த அமானிதங்கள் செய்யக்கூடிய வேலை அல்லாஹ் ஒரு அழகா சொல்றாங்க, அமானிதங்கள் உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்ட உடனேயே ஒரு கரும் புள்ளியை போன்று முதலில் உங்களுக்கு ஒரு குறைவு ஏற்படும். இது ஒரு தூக்கம் தூங்கணும் இந்த மாதிரி ஆகுமா? ஏன்னா அமானிதத்தினுடைய அந்த வேள்வியை புரிய வைக்கிறாங்க அல்லாஹ் உடைத்துவர். அடுத்து என்ன ஆகும்? அவன் தூங்குவான். அடுத்து அவன் திறந்து துப்பலில் அமானத்தின் கல்விகி, அவனுடைய உள்ளத்திலிருந்து என்ன செய்யும் அந்த அமான அந்த நம்பிக்கை இருக்கிறதே அது அவன் தெரிந்து மீண்டும் எடுபடும். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அழகா உதாரணம் காட்டுறாங்க. அடுத்து அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய கையில் வந்து சில பொருள்களை பிடிக்கும் பொழுது அந்த காய்ப்பு காய்க்கும் பாருங்க, காய்ப்பு காய்ச்சி லேசா வந்து தடிப்பனா இருக்கு பாருங்க, அது அளவுக்கு மாறும். முதல்ல லேசா நுக்தாவாரி இருந்துச்சு, அடுத்து லேசா அப்படி மாறுது. மூணாவது ஸ்டேஜ்ல அவருடைய காலில் சூடுபட்டால் எப்படி கொப்பளங்கள் ஏற்படுமோ அது போன்று புஷ்ண்டாயிடும், பெருசாயிடும். இப்படித்தான் உங்களுடைய உள்ளங்களில் இருந்து என்ன செய்யப்படும், அமானிதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களில் ஒருவர் நம்பிக்கையாளர் இருக்கிறாரா என்று சொல்லி தேடி தேடி செல்வீர்கள். இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நம்பிக்கையாளர்கள் அங்கும் இன்றும் இருப்பார்கள். ஆனால் அவர்கிட்ட போனீங்கன்னா வீர இருக்கும், விவேகம் இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனா ஈமான் இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அப்ப அமானிதம் என்பது நம்பிக்கை என்பது என்ன செய்யும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அப்ப போகும் பொழுது அதை பாடுபடுத்த ஆரம்பிச்சிருவோம், அதை பொருட்படுத்த மாட்டோம். நாம பார்க்கக்கூடிய வேலைகள்ல எந்த தவறுகள் வேணாலும் செய்யக்கூடியது ஆயிடும். இது பார்க்கணும். அதே மாதிரி நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களும் அங்கே சிலர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பொருள்களை எப்படி விற்க வேண்டுமோ அது முறையில சரியா விற்காம அவர்கள் அந்த கம்பெனியோடு சேர்ந்து பொய் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டால், ஏமாற்றக்கூடிய நிலை ஏற்பட்டால் ஏமாற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அது அசலே இருக்காது, இது ஓனர் வந்து டூப்ளிகேட் வாங்கி கொடுத்துருப்பாரு. இதை வந்து நீ அசல் சொல்லி வியின்னு சொன்னா இவர் விற்பார், எது எப்படி விற்க முடியும்? நீ என்ன செய்யணும், நீ இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்க முடியாது, அவ்வளவுதான். அப்ப வேலை பார்க்கணும் என்ன செய்ய, அல்ல சொல்ல இன்னும் வாசியா என்னுடைய பூமி விசாலமா இருக்கு போங்கிறான். அப்ப இன்னைக்கு பெரும்பாலான நிறுவனங்களில் கடைகளில் பாத்தீங்கன்னு சொன்னா தரமற்ற பொருட்கள், அதாவது வந்து அந்த பிராண்டே இருக்காது அல்லது அந்த நாட்டுடைய பொருளே இருக்காது. என்ன கேட்கிறாங்க வாட்ஸ்அப் மூலமா நிறைய கேள்வி வரும்போது, சைனாவுடைய பொருள்கள் தான் வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அது சைனாவாக சொல்லப்படாமல் அது ஒரிஜினல் என்று மறைக்கப்பட்டு விற்க சொல்றாங்க, அங்கே வேலை பார்க்கவா? எப்படி வேலை பார்க்க முடியும்? இது ஒரு சர்வசாதாரண, இது நான் வேலை தான் பாக்குறேன், வேலை தான் பாக்குறேன், வேலை பாக்குறதுக்காக வேண்டி அல்ல பாதுகாக்கணும். இது வந்து ஹராம்னு தெரியல, நல்லா வேலை பாக்குறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் ஓப்பனா பச்சையா தெரியுற மாதிரி ஒரு ஹராம பண்ண சொல்றாரு, பண்ணுவோமா? ஒரு தெளிவா தெரியக்கூடிய ஒரு ஹராம், இதை பண்ண சொன்னால் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்? அப்ப இந்த ஹராமுக்கு அந்த ஹராமுக்கு எப்படி வித்தியாசம் பார்க்க முடியும்? அப்ப தவறான முறையில் என்ன செய்யக்கூடாது, பொருளாதாரத்தை நம்ம திரட்டக்கூடாது, விற்கக்கூடாது, பொய் சொல்லி விற்கக்கூடாது, அதனுடைய ஒரிஜினல் என்னமோ அதை சொல்லிதான் விற்கணும், அதெல்லாம் சொன்னால் வியாபாரம் நடக்காது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் பொய் சொல்லி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உண்மையான வியாபாரி நாளைக்கு நபிமார்களோடு இருப்பான், நல்லோர்களோடு இருப்பான், சஹிதுகளோடு இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அது சாட்சியம் என்று சொன்னார்கள். இவன் தேவையில்லாம பொய் சொல்றான், நீ பேசாம நீ குறைஞ்சபட்சம் என்ன செய்ய, அங்க மௌனமா இருக்காக்கலாம், அங்க கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியும். இவனா தேவையில்லாம இல்லாத பொய்கள் எல்லாம் சொல்லப்படுது, அல்லது அது என்ன பிராண்டை எழுதி தேவைப்பட்டா வாங்க போறாங்க, இல்லையா போயிட்டே இருக்க போறாங்க. அப்படி என்ன பொய் சொல்லி விற்க வேண்டும்? ஏதோ அஞ்சு தினார் பொருளை அதுக்கு சில வேலைகள் வந்து அது ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட விற்கப்படுது, அது ஒரிஜினல் பொருளுடைய விலையை விட அது கொஞ்சம் கூடுதலாக விற்கப்படுது அப்படின்னு சொன்னா, இது டூப்ளிகேட் என்பது அங்க என்ன சில மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படல, அவர் வாங்கிட்டு போன பின்னாடி ஏமாறுறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய மோசடி அது. இந்த மோசடியே மறுமையில் என்ன செய்ய கொண்டு வரப்படும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. ஆக இந்த தொழில் நிறுவனங்கள்ல ஏராளமான செய்திகள் உண்டு, உரசி உரைச்சிட்டு போவோம். அப்ப நாம் சார்ந்து எந்த கடைகளில் வேலை பார்க்கிறோமோ அங்கேயும் நாம் என்ன செய்யணும், முறையாக என்ன செய்யணும், வேலை பார்க்கணும். அப்படி பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதை விட்டு நாம் விலகிக் கொள்ளணும். அதே போல இன்னும் பலர்கள் பாத்தீங்கன்னா பல கடைகள்ல பக்காடாக்கள் போன்றவற்றில் வந்து சிகரெட்டை விற்காமல் இருக்கக்கூடிய பக்காடாக்கள் ஒன்னு ரெண்டு, எங்க வீட்டு பக்கத்துல வந்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கு, தெளிவா சொல்றான் சிகரெட் இல்லங்கிற என்னன்னு கேக்குற ஆரம்பி எங்க கபில் விக்க வேணாண்டாரு, இன்ன வரைக்கும் நல்லா ஓடிட்டு இருக்கு. நம்மளு சொல்றான் இல்ல பக்காளால வந்து சிகரெட் வைக்க வேண்டாம் ஓடாதுங்கிறான். இன்னைக்கு ஓடிட்டு வாங்க சேலஞ்சு பண்றேன், முடிச்சுட்டு வேணா வாங்க காட்டுறேன். சரியான ஓட்டம் ஓடுது கடை, மளிகை கடை தான், எப்படி ஓட்ட முடியுது அவனால? இன்னைக்கு நம்மளால் கடை வைக்கிறான், வைக்கும் போதே அவனுடைய கான்செப்ட் என்னன்னு சொன்னா சிகரெட் எல்லாம் இல்லைன்னு சொன்னா யாரும் வரமாட்டாங்க. நீ முடிவு பண்றியா ரிஸ்க்கு யாரு கொடுக்குது? அல்லாவா நீயா? உன் கடைக்கு அனுப்புறது யாரு? உன் கடைக்கு கஸ்டமர் அனுப்புறது யாரு? உனக்கு லாப நஷ்டங்கள் கொடுக்கறது யாரு? அல்லா தானா? அல்லா மீது நம்பிக்கை வைக்காம இன்னைக்கு பலர்களும் பக்காலா வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சோதர்கள் அல்லது சிகரெட் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடியவர்கள் இந்த தொழில்லாம் தொழிலே இல்லையது. இது எப்படி தொழிலாக ஒரு விபச்சாரத்தை தொழிலாக ஏற்றுக்கொண்டு யாராவது செய்வோமா? பச்சை தொழில் அதான் சொன்னேன். ஒரு மதுவை அது வியாபாரம் எடுத்துக்கொண்டு செய்வோமா? இதை எப்படி ஹராம் என்கிறீர்களோ அதே தரத்தில் உள்ளதான் சிகரெட் என்பது புகை என்பது புகை. அதாவது மதுவை பொறுத்த வரைக்கும் அவனோடு செத்துருவான், அது எவன் குடிக்கிறான் அவனோடு சாவான். புகையை பொறுத்தவரை ரொம்ப டேஞ்சர், உலகம் எல்லாம் சொல்லுது. அதன் மூலமாக இவன் சுவாசத்தின் மூலமாக இவன் வந்து குடித்து விட்டு ஊதக்கூடிய அந்த காற்றின் மூலமாக யாரெல்லாம் அந்த புகையை சுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறான். இவன் இந்த பாதிப்பை கொண்டு போய் ஒருத்தங்க பாதிப்பை ஏற்படுத்தி நீ ஊதியை ஏற்படுத்தினேன்னு சொன்னா இது எத்தனை பேருக்கு சங்கல தொடர் மாதிரி போகும்? இது யார் விற்றானோ, எவன் வந்து வாங்கி குடிச்சானோ, எவன் வந்து அதை உண்டாக்கினானோ உருவாக்கிறானோ, எல்லாத்துக்கும் சேர்ந்து தவறு போகும். அந்த தவறை நம்ம செய்யலாமா? பொருளாதாரத்தில் வந்து என்ன செய்யறோம்? வீர்விரயம் பண்றோம், ஒண்ணுமில்லாமல் கறிக்கிறோம். அதே சமயத்தில் உடம்பை நாம் இரண்டாவது கறிக்கிறோம், மூன்றாவது அருகில் யாரெல்லாம் சுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் கேடை ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னால் இதை ஒரு தொழிலாகவே செய்யக்கூடிய எத்தனை சோதர் உண்டு. இதை விட்டா நாங்க வந்துட்டோம், வந்தா அது ஒரு காரணமே இல்லை. வர்றதுக்கு முன்ன தெரியாமலாம் இல்லை, யாரு சின்ன பிள்ளை மாதிரி வந்துடுறதில்ல. வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியும் எந்த நிறுவனத்துக்கு போறோம், என்ன செய்ய போறோம், என்ன நடக்க போறது, என்ன விற்க போகுது எல்லாம் தெரியும். எனக்கு தேவை காசு தான் சம்பாத்தியம் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல வந்து சம்பாத்தியம் பண்றதுக்கு எத்தனை வழி இருக்கு? ஹராமான முறையில, தவறான முறையில பொருள் ஈட்ட முடியும். அப்ப இன்னைக்கு வந்து இந்த சிகரெட்டை வந்து தொழிலாக கொண்டு செய்யக்கூடிய எத்தனையோ விளையாட்டுகள் உண்டு. இது வந்து இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய மோசடியாக நாம் என்ன செய்ய பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹ் சொன்னாங்க குல்லு முஸ்கிரின் முஸ்கிரின் ஹராம், ஒவ்வொரு போதை தரக்கூடியதும் ஹராம். நாங்க உடலுக்கு தீங்கு தரக்கூடிய ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய வந்து ஹராம் என்று தடை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இது அந்த தொழில் நிறுவனங்களில் அது குறிப்பாக கடைகளில் செய்யக்கூடிய இது போன்ற சிகரெட் போன்ற பொருள்கள் அதே போல இன்னும் பான்பராக்கு நம்முடைய நாடுகளில் இந்த அது போன்ற எத்தனை தீமை தரக்கூடிய புகையை போன்ற பொருள்களை எல்லாம் விற்கிறாங்க. அதே போல பொடிகள், மூக்குப்பொடி, வாய்ப்பொடி என்று சொல்லி இது எல்லாமே வந்து இஸ்லாம் வந்து இந்த செயல் அனுமதிக்கிற காரணம் என்று சொன்னா உடலை வந்து தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதை குறிப்பாக முஸ்லிம்கள் வந்து தங்களுடைய நிறுவனங்களில் வந்து என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல அடுத்து இங்கே இங்கே வேலை பார்க்கின்ற பொழுது வேலை பார்க்கக்கூடிய அந்த சில மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பெட்ரோல் போடும் பொழுது அல்லது சில சாமான வாங்கிட்டு சொல்லும் பொழுது அங்க என்ன செய்யறது சொன்னா போன உடனே கேட்கறான் சில இதுல வீட்டுல வேலை பாக்குறியா, கம்பெனில வேலை பாக்குறியா, உனக்கு என்ன ரேட்டு போடணும், என்ன ரேட்டு போடணும்னா என்ன அர்த்தம், என்ன ரேட்டு அந்த ரேட்டை போடு, உனக்கு வந்து கம்பெனி போய் வேலை பார்த்துவான்னு சொல்லியிருக்கு, கஃபீன்னு சொல்லி அனுப்பியிருக்க, இந்த வேலையை பார்த்துவா அல்லது வந்து உங்களுக்கு போய் பெட்ரோல் போட்டுவான்னு சொன்னா ரெண்டு தினாருக்கு வேலை பார்த்தியா, ரெண்டு தினாரு போட்டு வாங்கி கொண்டு போய் கம்ப்யூட்டர் கொடுத்துருதான் நியாயம். அவனும் கேட்கறான் உனக்கு எவ்வளவு போடணும், இவன் சொல்றான் போடு இவ்வளவு, இவர் ஒரு நிர்ணயம் பண்றாரு, அந்த நிர்ணயத்தை போட்டு கொடுக்குறான், போய் இவர் எக்ஸ்ட்ரா வாங்குறாருன்னு சொன்னா இது ஹராம் இல்லையாது? இது வந்து அமானித மோசடி இல்லையா? அவங்க நம்பிக்கையில தான் அனுப்புறாங்க, உன்ட கொடுத்து அனுப்புறாங்க, நீ போய் நம்பிக்கையை இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இன்னும் சிலருக்கு வந்து பொருள் வாங்கும் பொழுது இவங்களுக்கு தேவையான சில பொருள்களையும் சேர்த்து வாங்கிட்டு இவங்க ஓரமா வச்சுக்கிறது. ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படி ஓரமா வாங்கி வச்சிருக்கிறேன் ஊருக்கு போகும்போது கொண்டு போறது, இவர் சாப்பிட்றது மட்டுமல்ல பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் சேர்த்து ஹராமில் கொண்டு சாப்பிட வைக்கிறீங்க எதுக்குன்னு கேட்கறேன். ஏங்க நமக்கு 60 தினார் 70 தினார் கொடுக்குறாங்கன்னா அதுல நல்லா பறக்க செய்வாங்க, அதை ஏத்துக்கிட்டு தானே வந்தோம். ஊர்ல 60 தினார் 70 தினார் அதிகபட்சமா 100 தினார் ஊர்ல சம்பாதிக்க முடியல என்பதற்காக வந்தோமா அல்லது எதற்காக வந்தோம்? இங்க வந்த பின்னாடி அந்த சம்பாத்தியம் பத்தவில்லை என்பதற்காக வேண்டி குறுக்கு வழியில் எது வேண்டாலும் சம்பாதிப்போம் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம்? அவங்ககிட்ட போட்ட எக்ரிமெண்ட் அடிப்படையில் அவங்க சம்பளம் தர்றாங்களா இல்லையா, அவங்க சாப்பாடு தர்றாங்களா இல்லையா? அவங்க சாப்பாடு இந்த சாப்பாடு தான், மஞ்சு பூசு தான் இருக்கும், தக்கூசு தான் இருக்கும், குப்பூசு தான் தருவாங்க. இதுதான் தெரியத்தானே செய்ய, ஊர்ல இருந்து வரும்பொழுது இங்க வந்த பின்னாடி எனக்கு பிரியாணி வேணும், நெய்ச்சோறு வேணும், எனக்கு வந்து பருப்பு குழம்பு வேணும், புளி குழம்பு வேணும் சொல்லி எதிர்பார்த்தா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க? இந்த குழம்பு சாப்பிட மாட்டாங்க, இந்த மசாலா ஐட்டத்தை அவங்க சாப்பிட மாட்டாங்க. தெரியத்தானே செய்ய ஊர்ல இருக்கும் பொழுது அதற்காக வேண்டி மாற்று பரிகாரம் செய்ய முடியுமா? இவன் இப்படி செஞ்சுட்டான், அதுக்காக வேற வழி இல்ல, அவன் தவிர்த்து கொஞ்சம் பொருள் எடுத்து பக்கத்து உங்களை கொண்டு கொடுத்து செய்யறது. இது எப்படி செய்ய முடியும்? அது உங்களுக்கு அனுமதி அல்ல, அவர் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அதே மாதிரி சமையல்காரராக இருந்து வீட்டில் வேலை பார்க்குறீங்களா, உங்களுக்கு அங்கே அனுமதி இருக்கு, நீங்க விரும்பியது எது சாப்பிட்டுக்கலாம், சில வீடுகளில் ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கே மட்டும்தான் அனுமதி. அவங்க அனுமதி கொடுக்கல, நாங்க என்ன சாப்பிட்றோமோ, எங்களுக்கு என்ன சமைக்கிறோமோ அதை எடுத்து நிமிடலாம் சாப்பிட்டு சொன்னா அவ்வளவுதான். ஆக ஏன் அப்படி சொல்லி வரேன்னு சொன்னா, இதெல்லாம் மோசடியாக வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது மோசடி என்பதை எந்த அளவுக்கு புரிய வைக்கிறாங்கன்னா, ஒரு நபி தோழரை வந்து ஜக்காத்துடைய பொருளை வந்து வாங்கி கொண்டு வருவதற்கு அனுப்புறாங்க. அவங்க போறாங்க, போயிட்டு வந்து ஜக்காத்துடைய பொருளை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு ஜக்காத்துடைய பொருளை ஒரு பக்கத்து வச்சுட்டு இன்னொரு பக்கத்து ஒரு பொருள் வைக்கிறாங்க. பொருளை வச்சுட்டு உடனே சொல்றாங்க, வஹாதா ஹதியத்துன், ஹாதா மாலுக்கும் வஹாதா ஹதியத்துன். உடனே சொன்னாங்க, இது வந்து உங்களுடைய பொருள், நீங்க போய் ஜக்காத்து வசூல் பண்ண சொன்னீங்களா, அந்த பொருள் இது. வஹாதா ஹதியத்துன், இந்த பக்கத்து வச்சிருக்கு பாருங்க, இது ஹதியா, இது எனக்கு கரெக்ட் ஹதியா. فقال رسول الله صلى الله عليه وسلم الله عليه وسلم உடனே சொன்னாங்க, فهل جلست في بيت ابيك وامك حتى تاتيك هديتك ان كنت صادقا. நீ இப்படி சொல்றியப்பா, உன் அம்மா வீட்ல அல்லது உன் வாப்பா வீட்ல, உன் அத்தா அம்மா வீட்ல அப்படி உட்கார்ந்திருந்தா உனக்கு இந்த பொருள் வந்து கிடைத்திருக்குமா? நீ உண்மைதான் சொல்றேன்னு சொன்னா, நீ வீட்டுல உட்கார்ந்திருந்தா அது கிடைச்சிருக்குமா உனக்கு? அப்ப நான் எந்த வேலைக்கு அனுப்பினேனோ அதை தவிர நீ எதுவும் செய்ய, நீ பொருளை வந்து வசூல் பண்ணிட்டு வரன்னு சொல்லிக்கிறேன். அந்த வசூல் பண்ணிட்டு வந்த பின்னாடி கூலி கொடுக்கக்கூடிய பொறுப்பு நான் ஏற்றிருக்கிறேன், நான் தருவி கூலிய. நீ அங்க சென்ற பின்னாடி ஹதியா என்ற பேரில் இந்த பணிக்காக செல்கின்ற பொழுது வாங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கு. இதுல எத்தனை பேர் உரைச்சி உரைச்சு பாருங்களேன், சில கம்பெனிகள் கிப்ட் தரான், எதுக்கு தர்றான் கிப்ட் அல்ல பேரு, அது லஞ்சம். பேர் வந்து உங்களுக்கு கிப்ட், லஞ்சம் சொன்னா வாங்க மாட்டீங்க, ஏன்னா அந்த கம்பெனிக்கே நீங்க போயிட்டு இருப்பீங்க, அந்த கம்பெனியோட தொடர்பு இருப்பீங்க, அந்த கடையோட தொடர்பு இருப்பீங்க, வேற கம்பெனிக்கு போக மாட்டீங்க, வேற கடைக்கு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டாச்சு, நீங்க இப்படி போறதுனால வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து என்ன செய்வோம், தூக்கி வைப்பான், அதுக்கு பேர் ஹரியான்னு சொல்லுவான். ஆனால் இது வந்து மிகப்பெரிய மோசடி, மிகப்பெரிய லஞ்சம். அது கொஞ்சமா தான் சரி, நிறைய இருந்தாலும் சரி. அப்ப அல்லாஹ் அவனுக்கு ஒரு கண்டிச்சுட்டு மேலே ஏறாங்க, ஏறிட்டு இதே வார்த்தையை சொல்லி கடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், இப்படித்தான் இதையே அன்பளிப்பு என்ற பெயரில் வாங்குவதை கூட நாம் ஒரு பொறுப்புக்கு ஒரு வேலைக்கு நிர்ணயிக்கப்பட்டவர்கள் எந்த வகையிலும் வாங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கு. இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து லஞ்சங்கள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, குவைத்திலே விட்டதா, குவைத்து மக்களுக்கு படித்து கொடுத்தவர்கள் யார், அந்நியர்கள் தானே, அந்த அந்நியர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த லஞ்சத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்காங்க. யோசித்து பாருங்க, லஞ்சம் இன்னைக்கு வந்து ஊரில் நாம் கொடுக்கின்ற பொழுது, நாம் சில வேலைகளை வாங்குகின்ற பொழுது, அந்த ஊருக்காரர்கள் வாங்குகின்ற பொழுது எவ்வளவு பெரிய வேதனை அடைகிறோம். இன்னைக்கு இங்க சர்வசாதாரம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதை வாங்கக்கூடிய ஒருவரில் நம்மில் ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசடிங்க அது. அப்ப எந்த வேலைக்கு நிர்ணயிக்கப்பட்டீங்களோ அதை தவிர எதுவும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு பாடமாக படித்து தந்திருக்கிறார்கள். இனி அரசு துறை சார்ந்தவர்களை நம்ம ஊர்ல சொன்ன சொல்ல வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு லஞ்ச லாவணியங்களில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகளுடைய பொறுப்புகளில் சம்பந்தம் இல்லாத ஒன்று மட்டுமல்ல, மிகப்பெரிய மோசடி, அமானுதங்கள் பால்படுத்தப்படுகிறது, ஹதியா என்ற அன்பளிப்பு என்ற பேரில் வந்து லஞ்சம் வாங்கப்படுகிறது. இப்படி ஏராளமான குறைகளை இன்றைக்கு தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய, வேலையாட்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்தில் அருமை கருதி முடிக்கிறேன், அதனால் நாம் கொஞ்சம் உரைச்சி பாருங்க. ஏன்னா யார், நம்மளாம் சின்ன பிள்ளை கிடையாது, நாம சின்ன பிள்ளை கிடையாது. சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு கேட்குதல், நம்முடைய நாடுகள் நீங்க போய் ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்கிட்டோம்னு சொன்னா எனக்கு என்ன தருவ சொல்லுன்னு கேட்குது. அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றோம், எனக்கு என்ன தருது, ஒண்ணு தரலன்னா போக மாட்டேன். சரி போ, ஒண்ணு போயிட்டு நீ ஒரு மிட்டாயை வாங்கிக்க, அன்னைக்கு மிட்டாய், இன்னைக்கு என்ன சிப்ஸா இருக்கும், இதெல்லாம் தெரியாம உளறானுங்க. ஏன்னா என் காலத்தில் உள்ளதான் சொல்ல முடியும், இது அன்னைக்கே ஸ்டார்ட் ஆனதா, இன்னைக்கு இல்லாம இருக்குமா அது, இன்னைக்கு சிப்ஸ் ஏதாவது பிஸ்கட் ஏதாவது இருக்கலாம். ஆக அந்த சின்ன பிராயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது பதிஞ்சிருது, பெரிய ஆளானவன் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறான், அதை முதல்ல ஒழிக்கணும். அப்படி குழந்தைகளுக்கு பழக்கக்கூடாது, வேலைண்டா வேலைதான், கடைக்கு வேலைக்கு போறியா வேலைதான், அந்த நேரத்தில் எதுவும் கேட்காத சொல்லுங்க, என்ன டிமாண்ட் பண்றது, இந்த டிமாண்ட் எப்போ வரைக்கும் வந்துச்சு, பெரிய ஆள் வரைக்கும் வந்துருச்சா, இதுதான் வரக்கூடிய விளைவுகள், தீமைகள். அதனால ஒவ்வொருத்தரும் உரைச்சி பாருங்க, அங்க சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம ஆரம்பிச்ச அந்த லஞ்ச லாவணியங்கள், அந்த மோசடிகள், கடைகளில் போனால் சிலர்கள் வந்து திருடுவது எல்லாம் அப்படி ஆரம்பிச்சது. இன்றைக்கு பெரிய ஆளான பின்னாடி எப்படி எல்லாம் அதை வந்து திருட வேண்டுமோ அப்படி திருடி கொண்டிருக்கிறோம், நல்லா பாதுகாக்கணும். இது எல்லாமே நாளை மறுமையில் வந்து நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால நல்லா ஒரு திரும்ப தெளிவா சொன்னார்கள், குள்ளுக்கும் ராயின், குள்ளுக்கும் மசூலும் நன்றாக தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நாளை பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். எனவே உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் சரியாக செய்தீர்களா, அல்லது தவறான முறையை பயன்படுத்துகிறான்னு சொல்லி ஒவ்வொருவரும் உரசி பார்த்து கண்டிப்பாக பாடம் பெற முடியும். அப்படிப்பட்ட பாடத்தை இந்த உபதேசம் உங்களுக்கு எனக்கு தந்து முறையான முறையில வேலைகளை செய்து அல்லாஹ்வுடைய அருள்வளமாக இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை வாங்கி முறையான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். எல்லாமே அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் யாவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய சகோதர சோழர்களே, முதல் முறையில் சொன்னது போல ஏராளமான செய்திகள் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு நிறுவனங்களிலுமே ஏராளமான விஷயங்களை வந்து முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாமே தவிர்த்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தை வந்து கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அது மிகச்சரியான ஒரு துறையாக, ஒரு நீதி சார்ந்த ஒரு துறையாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமான ஒரு துறையாகவே தெரிவு செய்திருக்கிறார்கள். அது நீதி என்று சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வழங்கக்கூடிய நீதித்துறையாக இருந்தாலும் சரி, ஏன்னா நீதி வழங்குவதில் கூட இன்னைக்கு என்ன பாரபட்சம் நமக்கு நல்லா தெரியும். நமக்கு என்று சொன்னால், அதாவது பாரபட்சம் சொல்லவே தேவையில்லை. சிலர்கள் இது பேசுறவன்னா ஆத்திரம் கோபம் வருது, என்ன நீங்க என்ன அரசியல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சவுர் சுட்டி காட்டினாங்க. சிலர்கள் வந்து வெளியே நின்று பேசுறாங்களா, தாராளம் வந்து என்று சொல்லுங்க, ஏன்னா அரசியல் உங்களுக்கு தெரியும், அதில் மாற்றத்திற்கு இல்லை. ஆனால் மார்க்கத்தோடு உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்றோம், மார்க்கத்தோடு உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் அரசியலை பேசித்தான் ஆக வேண்டும். ஏன்னா அடையாளங்கள் காட்டப்பட வேண்டும், முஸ்லீம்கள் நாம் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றோம், வேற எதுக்காக சொல்றோம். உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க எல்லாம் பேஸ்புக் பாக்குறீங்க, நெட்ல பாக்குறீங்க, செய்தியில பாக்குறீங்க, எல்லாத்துல பாக்குறீங்க, எங்களை கூட டபுள் மடங்கு எத்தனையோ மடங்கு 100 மடங்கு கூட இருக்கலாம். ஆனால் மார்க்க சார்ந்த விஷயங்களை உரசி காட்டத்தான் வேண்டும். ஏன்னா நீதி என்று சொன்னால் இந்த நீதி என்பது எப்படி செத்து கிடக்கிறது. இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு, ஒரு புன்னகாவால் வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒரு குமாரசாமியால் மாற்றப்பட்டது. யோசித்து பார்க்க வேண்டும் எப்படி நீதி, குமாரசாமியால் மாற்றப்பட்ட தீர்ப்பு புன்னகாவுடைய தீர்ப்பாக இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படியாப்பட்ட நீதிமான்களாக, இப்படியாப்பட்ட அயோக்கியத்தனமான நீதிகள் கொடுக்கக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. அதை சார்ந்த துறைகளில் உள்ளவர்களும் மிக சரியான முறையில் போக வேண்டும். இன்னைக்கு நீதித்துறைக்கு போறதுக்கு நம்மால் யோசிக்கலாம், நீதி படிப்பு படிங்க, லா படிப்பு படிங்கன்னா, லா படிப்புனாலே மோசடி அப்படின்னு சொல்றான். மோசடிச்சுன்னா குன்னுகாவும் இன்றைக்கு கொடுத்த ஒரு பேர் இருக்கு. அவங்க இல்ல, இன்னைக்கு ஒரு 2 பேர் நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க குன்னுகாவுடைய தீர்ப்பை. அப்ப அவங்களால எப்படி கொடுக்க முடிஞ்சுன்னு, ஒரு குமாரசாமிக்கு வந்து கணக்கு தப்பி போச்சு, எல்லாம் பொய்யா போச்சு, அப்படியே குனுகாவை கொடுத்ததை மாற்றி என்ன செய்ய முடியும் சொல்ல முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அவர் கொடுத்த தீர்ப்பையே நீங்க சரியான முறையில் கொடுத்திருக்கப்படுதுன்னு சொன்னா நீதிகள் சரியாக வழங்க முடியும் என்ற நாட்டில் நீதிகள் பலர்களால் விளைவேசப்பட்டு அல்லது நம்மை போன்ற ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு முத்திரை குத்தி நீங்கள் அங்கு நீதியை வழங்கக்கூடாது என்று சொல்லப்படுது என்று சொன்னால் இதெல்லாம் உடச்சேரியணும். முஸ்லிம்கள் வந்து மிக சரியான ஒரு நேரத்தில் இருக்கிறார். இந்தியாவுக்குள் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லீம் சட்டம் படித்தவர்கள், லா படித்தவர்கள், வக்கீலாக இருக்கக்கூடியவர்கள், அதே நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. அதே மாதிரி யாரெல்லாம் நம்முடைய மக்களை அந்த துறையை சார்ந்த துறையில் படிக்க வைக்கும்படி படிக்க வச்சு இவர்கள் போல நல்லவர்களும் தீர்ப்பு கொடுக்கிறார்களே, அது போன்ற தீர்ப்புகளை கொடுக்க வைக்க முடியும். அதை வந்து சமூகத்துக்கு நமக்கு இன்னைக்கு தேவையா இருக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஊழல்வாதிகளை எவ்வளவு பெரிய ஆனால் தீர்ப்பு போட முடியும். ஊழல் எதை செஞ்சாலும் அது முஸ்லீம் செஞ்சாலும் தப்புதான், யாரோ செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற நமக்கு வேண்டப்பட்டவங்க அல்ல, வேண்டப்படாதவர்கள் இல்ல. ஒரு முஸ்லீம் ஒருவன் செய்தாலும் அவனும் தண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டம் அதுதான். ரபியல் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து சும்மாவா ஒரு பாத்தியமா திருடி விட்டார்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரைக்காக வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதரை உயர்ந்த குலத்தை சார்ந்த பாத்தியமா அவர்கள் திருடி விட்டார்கள், அவர்களுக்கு கைவிட்டக்கூடிய தண்டனை குறைத்து வேறு ஏதாவது தண்டனை கொடுங்களே. நீதிபதி என்ன செய்தார்? குமாரசாமியா அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய நீதிபதி சொன்னார்கள், ஏறி சொன்னார்கள், என் மகள் பாத்தியமா கை திருடினாலும் அவருடைய கையை விட்டுவேன். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடுற கேட்டாங்களா இல்லையாங்க? இதுதான் நீதி. இப்படிப்பட்ட நீதிமான்கள் இஸ்லாத்திற்கு தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த வகையிலும் நீதி தவறாதவர்களாக வாழ்ந்தார்கள். ஊழல் என்பதற்கான ஒரு 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 என்னது ஒரு ஒரு சிம்டம் கூட இல்லாத ஒரு தலைவராக வாழ்ந்து கொண்டு சென்றார்கள். எந்த தலைவரை ஏற்றிருக்கிறோம் இன்னைக்கு? அந்த தலைவரை ஏற்றுக்கிட்டு நாற்றம் உள்ளவர்களை எல்லாம் நாம் தலைவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கி நமக்குள் மனமாச்சரியங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்னங்க இது?
நம்ம தலைவரை மறந்துட்டு இந்த தலைவருடைய அவருடைய செயல்களை இன்றைக்கு வந்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணுமா இல்லையா? பேஸ்புக்ல ஒருத்தருமே காட்ட காணாம், பேஸ்புக்கில் இந்த மாதிரி செய்திகள் பார்க்க முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சதக்காவுடைய பொருள் வருகிறது, சிறுவர் அவருடைய பேர குழந்தைகள் சக்காத்துடைய பொருள் சதக்காவுடைய பொருளை அந்த பேச்சு எடுத்து வாயிலும் பொழுது உடனே துப்பிவிடு. இது நம்முடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். யார் சின்ன புள்ள பசி ஆசை ஆர்வ தூக்கி போடும், நீங்கள் நான் என்ன சொல்லுவோம்? இதுக்கெல்லாம் என்னோட சட்டம் சொல்லுவோம் சொன்னார்கள். இப்படியாப்பட்ட தலைவர் சிறு பிராயத்திலே பதிய வைத்தார் நம்முடைய உம்மத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு இந்த பொருள் ஹராமான பொருள், தவறான பொருள், இது உள்ளே வந்துவிடக் கூடாது என்று எவ்வளவு பெரிய நீதியாக, எவ்வளவு பெரிய ஊழலை எல்லாம் ஒழித்து சென்றிருக்கிறார்கள். அதை இன்னைக்கு வந்து உலகத்துக்கு கொடுத்தோமா? கொடுக்க வேண்டிய மிக சரியான தருணமாக இருக்கிறதே. இதை கொடுத்தால், இதை கம்பேரிட்டிவ் பண்ணி பேசினால் கோபம் வருகிறது என்று சொன்னால், உங்களுடைய கோபம் எனக்கு பெரிதல்ல, இறைவனுடைய கோபம் மட்டும் என் மீது வந்துவிடக் கூடாது என்பதைத்தான் நான் சோர்களை யோசிச்சு பாருங்க. அவை என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய விடும் நேரத்திலே இப்படி வருகின்ற பொழுது அதை ஒரு கம்பேர் பண்ணி அது ஒப்பு நோக்கி அழகான முறையில் நம்முடைய தலைவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தங்களுடைய குடும்பங்களில் வரக்கூடாது என்பதை கவனத்தில் இருந்தார்கள். அந்த குடும்பம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த பிறகு வருகிறது. முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஈரல் துண்டு உடலுடைய ஒரு பகுதி என்று சொன்னார்களே, மிகப்பெரிய நேசத்துக்குரியவராக வாழ்ந்தார்களே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க வந்து கேட்டாங்க, அபூபக்கர் அவர்களே, என்னுடைய தந்தை விட்டு சென்ற சொத்துல எங்களுக்கு வாரிசு கொடுங்கள் என்று கேட்டார்களே, கொடுத்தார்களா? இன்றைக்கு என்ன அரசியல் பரிணாமம் வந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான அரசியல் பயணித்துக் கொண்டிருக்கிறது, ஏன் கவலை கொள்ள வேண்டும்? எவனும் வந்து ஒண்ணும் செய்ய முடியாது, இன்னும் சொல்ல போனா ஒண்ணும் நினைக்க முடியாது, செய்ய முடியாது. எதுக்கு பயப்படுறீங்க? எவன் வந்து என்ன செய்வான்? பிஜேபி உள்ள வந்து என்ன செஞ்சிடும்? கடைசியில் சாவுங்கிறது உண்டு, அது சாகத்தான போறோம், எதுக்கு பயப்படுறோம்? இன்னைக்கு வரும்போது ஒருத்தர் போட்டோ காட்டுறாரு, ஒரு சின்ன பையன் போய் நின்றுட்டு இருக்க வண்டியில் விட்டு மூத்தா போய் கிடக்கிற மூஞ்சி எல்லாம் உருக்குலைக்கப்பட்டு கிடக்கிறது கோயம்புத்தூர்ல. என்னாண்டு எழுதி வாங்கிட்டு வந்த மாதிரி எக்ரிமெண்ட் போட்டோமா? இன்னைக்கு கனவு கண்டாங்களே ரெண்டு பேரு, நான் முதலமைச்சர் ஆரம்பிச்சு இல்லையே, என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துச்சு? யாரும் நினைச்சது நடக்கிறது, நினைக்கிறான் நடக்கும். எடப்பாடி தான் வர வேண்டும், உங்களுக்கு இடைவெளி தர வேண்டும் என்று சொன்னால் தரட்டும். என்ன செய்ய போற? ஒன்னும் செய்ய போறதில்லை. மோடி வந்து என்ன செஞ்சுக்கிட்டே, நீ செஞ்சுக்கிட்டே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஒன்னும் பயப்பட வேண்டியதில்லை. எதுக்கு பயப்படுறனே? இதை பயந்து கொண்டு பிஜேபி கால் உண்டு விட போர் உண்டட்டுமே. உன்னுடைய காங்கிரஸ் ஊண்டி என்ன செஞ்சிச்சு? காங்கிரஸ் ஊண்டி முஸ்லீம்கள் எல்லாம் பெரிய மேம்பாட்டு நிலைமை கொண்டு வந்துச்சா? இல்ல சர்க்கார் கமிஷனை வந்து அவர் போட்டாரு, அந்த கமிஷன் அடிப்படையில் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்களை உயர்த்ததுக்கு ஏதாவது திட்டம் போட்டு காங்கிரஸ் கொண்டு நம்ம செஞ்சா ஒண்ணு இல்லையே? அதான பிஜேபி, அதான திமுக, அதான அதிமுக, யாரு வந்தாலும் அதானா? யாரு வந்தாலும் அதான். எந்த கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு இடத்துக்கு வரத்து இருக்கிறது செய்யிட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் எதிர்கொள்வோங்க. எத்தனை அரசுகளை பார்த்தது, எத்தனை முதலமைச்சர்களை, எத்தனை பிரதமர்களை பார்த்தோம், கண்டிருக்கிறோம். செய்யட்டும், செய்யட்டும், எல்லாம் ஒரு நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று கொண்டு வந்து விட்டால் ஓபிஎஸ் வர முடியாது, சசிகலாவும் வர முடியாது, எடப்பாடி பழனிசாமி தான் வர வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நீங்களும் நானும் தடுக்க முடியுமா? இதுதான் ஈமான். இந்த எடப்பாடி போயிட்டு வேற கடப்பாடி வரணும், காட்பாடி வரணும்னு சொல்லியிருந்தால் அதுவும் நடக்கும். என்னங்க நம்ம பயப்படணும்? என்ன பண்ணு? ஓபிஎஸ் இருந்தா சரியா செஞ்சவர் சசிகலா தான் ஒண்ணும் செய்ய மாட்டாரா? இவங்க ரெண்டு பேர்த்தெல்லாம் மூணாவது எடப்பாடி வந்து வேற ஏதாவது செஞ்சது வர செய்யட்டும். யார் எது வேண்டாலும் செய்யட்டும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பயப்படக்கூடாதுனா அல்லாவை வைந்தவர்கள் அல்லாவை அங்கே இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்து நம்மளை பயப்பட வைப்பான், நம்மளை பார்த்து அதை பயப்பட வைப்பான். அல்லாம நாம பயப்படுறோம்னு சொன்னா அவைகளை எல்லாம் பார்த்து நாமும் பயப்படுவோம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒன்னும் கவலைப்படாதீங்க. யாரு வந்துட்டா என்ன கவலைப்பட்டா? முஸ்லிம்களுக்குள்ள பேச்சு பாக்குறோம், அவன் வந்து ஊண்டிடுவான். அந்த புறத்தோழிய வர பார்த்தா ஓபிஎஸ் புறத்தோழிய வரல, இப்ப எடப்பாடியாருடைய புறத்தால் வர பார்க்கற வரட்டுங்கிறேன். எந்த புறத்துல வேணாலும் வாடாடி. ஆர்எஸ்எஸ் தான் திறந்து விட்டார் ஓபிஎஸ், ரைட்டு. எடப்பாடியார் யாருக்கு என்ன திறந்து விட போறாரு? இன்பது இருந்து பார்க்க போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எது செய்தாலும் எது நடக்க போகிறது அது நடக்கும். அது விதி, அல்லாஹ் ஏற்படுத்திய விதி அது. அதை நாம் எதிர்கொள்வோம், அதற்காக பொறுமை காப்போம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம், அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தாண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்போம், அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவோம் என்ற அந்த திறன் நமக்கு வேண்டும். அந்த திறன் இல்லை, அந்த ஒற்றுமை இல்லை, அது போன்ற ஒரு சாத்திய குரல் ஏற்படுத்தவில்லை. நீதிமன்றங்களே, அரசியல் துறையிலே, பத்திரிகை துறையிலே, எல்லா துறையை சார்ந்த துறைகளிலே முஸ்லீம்களை கால் ஊன்றி வைக்கவிட்டால் அவர்கள் வீரியத்தோடு இந்த உலகத்திற்கு, குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு, இந்திய சமூகத்திற்கு வழிகாட்டுவார்களே. அப்படியாப்பட்ட வழிகாட்டுகளை இதுவரை உருவாக்காமல் நாம் ஒரு குறுகிய வட்டத்திலேயே இன்றைக்கு சமூகத்தை, குறிப்பாக இளைய தலைமுறைகளை, வாலிபர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமே, அதிலிருந்து விடுபடுங்க. அதிலிருந்து விடுபட்டு ஜமாத் ரீதியாக, இயக்கம் ரீதியாக அடுத்த நம்முடைய இளைய சமூகம், குறிப்பாக வாலிபர்கள் எந்தெந்த துறையில் சென்றால் அங்கே சரியான முறையில் வழிகாட்டி நமக்கும் நம்மை சார்ந்து வாழக்கூடிய ஏழை சமூகத்திற்கும் வழிகாட்டுவார்கள் என்ற ஒரு பொறுப்பை இந்த நேரத்தில் உணர கடமைப்பட்டிருக்கும். எனவே உங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிற இயக்கம் சார்ந்த சோதர்களாக தான் சரி, அமைப்பு சார்ந்த சோதர்களாக இருந்தாலும் சரி, ஜமாத்தை சார்ந்த சோதர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது வேண்டாலும் செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்குள்ளது எந்த பணிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது செய்யுங்கள், அது வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மிகப்பெரிய பணி, மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது, சமுதாய இளைஞர்களை வென்றெடுக்கக்கூடிய பொறுப்பு. எது மாதிரி வென்றெடுக்கணும், இது போன்ற துறை சார்ந்த விஷயங்களில் இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடிய கடமையின் பொறுப்பு உங்கள் மீது இருக்கிறது. அது போன்ற வழிகாட்டுதல் தேவை. அந்த வழிகாட்டுதல் இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் வழி தெரியாமல் திரும்பி கொண்டிருக்கிறார்கள், முடியை வந்து பீத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு வழிகாட்டு நினைச்சாலாம், அதுக்கு வழிகாட்டு வேறு என்னென்ன செய்யுங்க, அதை பத்தி உள்ள போகல, அதையும் செய்யுங்க. ஆனால் அடிப்படை விஷயமாக இன்றைய காலகட்டம், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற ஒரு வழிகாட்டுதல் மூலமாக இளைஞர்களை விட்டெடுத்தால் அவர்கள் சமூகத்திற்கு பல்லுள்ளவர்களாக எப்படி அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த வேலைகளில் அந்த பொறுப்பை மிக சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும் என்பதை புரிந்து அப்படியாப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் முயற்சிப்போம். எல்லாம் நல்லா அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நமக்கு தந்து நம்முடைய சமூகத்தை எல்லா விதமான தீமைகளிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை செல்லக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர்தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.